ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் பாடலம் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடந்த வகுப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 62 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அப்போ அந்த கடைசியாக பார்த்த அந்த 62வது பாடலில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த பரமனை அறியக்கூடிய படிநிலைகளை சொன்னார். அதாவது அதில் ஞானம் தான் மிக முடிவான ஒரு இலக்காக இருக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டினார் நமக்கு. அப்போ நம்ம மார்க்கங்கள் வந்து ஞானம்னு ஒரு மார்க்கத்தை வந்து நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க, அந்த பாதைக்குள்ளே வர முடியலை நிறைய பேரால் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பல காரணங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா நம்முடைய கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அப்புறம் பாடத்திட்டங்களில் வந்து நம்முடைய நூல்களெல்லாம் வந்து மொழி பிரச்சனை இருக்குது. இப்போது சமஸ்கிருத மொழிகளையும் பெரும்பாலானவங்கள படிக்க முடியறதில்ல, அந்த மொழியும் முடக்கப்பட்டு விட்டது. அப்புறம் தமிழ் மொழிகளில் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலும் செய்யுள் நடையில் இருக்கிறதுனால நம்மளால் அந்த செய்யுள் நடையில் படித்து புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு தமிழும் மாற்றப்பட்டு விட்டது. அப்போ இது மாதிரி மாற்றங்கள் கூட இந்த மாதிரி கல்வி திட்டங்களுக்குள்ளே நம்ம நுழைய முடியாமல் போனதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கால மாற்றத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள்னு நம்ம பார்க்கலாம். அப்போது இது மாதிரி நூல்களை இன்றைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் மிக குறைவாயிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய மணிப்பிரவாள நடையில் எழுதப்பட்ட தமிழ் செயல்களாக இருக்கிறதுனால இது ஒரு தனி புரிதல் இருக்கணும். அப்புறம் இன்றைய மாணவர்களும் வந்து பெரும்பாலும் பள்ளிக்கூடத்துலேயே படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அங்கே தான் வாதியார் பாட படி படின்னு சொல்லி உயிர் எடுக்கிறாருன்னா, அப்புறம் இங்கே வந்து இவர் வேறு இந்த பாடத்தை படி படிங்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு படிச்சுக்கிட்ட அப்படின்ட்டு இன்றைய டெக்னாலஜி வேறு கையில் வந்ததுனால எல்லாம் மொபைல் ஃபோன் இப்படி போயிடுச்சு கலாச்சாரமெல்லாம். அதனால் இந்த பாடத்திட்டங்கள் வருவது பெரும்பாலானவங்க ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க. அப்படி வந்து இந்த பாடத்திட்டத்தின் வழியாக ஒருவர் தன்னை அறிந்து கொண்டால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு தான் சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதுதான் மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் 63வது பாடலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில், இடைவிடா விசாரத்தால் வந்து அடைந்திடும் விசாரம்தான் ஏதெனில், மனாதியாம் சரீரத்தில் இந்த ஞானவன் சித்தெது ஜடமெது இரண்டும் ஒன்றாக்கூடும் வந்தமேது வீடேது என உசாவுதல் பகர் விசாரமதாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இங்கே விசாரம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் இந்த பாடலில். இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில், இடைவிடா விசாரத்தால் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம படித்து அந்த புரிதலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 விஷயங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். நான் யார், அந்த இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற இந்த 3 விஷயங்களுக்குள்ளே நமக்கு ஒரு தெளிவு வரும். அப்போ அந்த தெளிவின் மூலமாக நம்ம நமக்குள்ளேயே வந்து இந்த பாடத்திட்டங்கள் என்ன சொல்ல வருது, இப்போ நான் கேட்டுக்கொண்ட விஷயங்களில் சிரவணம் பண்ண விஷயங்களில் இது இப்படியெல்லாம் சொல்லுது, இது எந்த அடிப்படையில் சொல்லுது, இதுக்கு எது ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ள மனதில் நம்ம விசாரம் பண்ண பண்ண நம்முடைய புரிதல் வந்து கூடும். ஏன்னா எங்கள் மனம்தான் பக்குவம் அடையணும். இந்த பாடத்திட்டத்தின் வழியாக நமக்கு பக்குவத்தை அடைய வேண்டியது மனது தான். அப்போ அந்த மனதின் வழியாக நம்ம பக்குவத்துக்கு வருவதற்கான படிநிலைகளாகத்தான் இந்த விசாரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஞான பாதையில் நம்ம வருவது எப்படி எனில், இடைவிடா விசாரத்தால் வந்து அடைந்திடும் விசாரம்தான் ஏதெனில், மனாதியாம் சரீரத்தில் அப்படிங்கிறாரு. மனாதியாம் சரீரத்தில் ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ இந்த சரீரம்ங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பரு உடல், ஸ்தூல உடல். இப்போ இந்த ஸ்தூல உடல் உருவாவதற்கு காரணமாக சூக்ஷ்ம உடலாகிய மனம் இருக்குது. அந்த மனம் தான் இந்த ஸ்தூல உடல் எடுத்து ஒவ்வொன்றையும் அனுபவமாக்குது அப்படின்னு நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். ஏன்னா இப்போ ஒரு மனது ஒரு விஷயத்தை ஆசைப்படுது அப்படின்னா அதை அனுபவமாக்குவதற்கு உடல் தேவைப்படுது. ஏன்னா மனதே அதை வந்து திருப்திப்படுத்திக்க முடியாது, பூர்த்தி செஞ்சிக்க முடியாது. அதை நம்ம உதாரணம் சொன்னோம். இப்போ ஒரு லட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்தது, மனசுக்கு ஒரு ஆசை எழுந்திருக்குது அப்படின்னா அந்த லட்டை வந்து மனசே சாப்பிட்றாது. அது சாப்பிடுவதற்காக உடல் தேவைப்படுது, அந்த உடலில் வந்து புலன்கள் தேவைப்படுது. அப்போ அந்த புலன்கள் வழியாக அந்த லட்டை சுவைத்து அனுபவமாக்கும் போது மனது வந்து மகிழ்ச்சி அடையுது, அதை சாப்பிட்ட திருப்தி அடையுது. அப்போது அந்த மனாதியாம் சரீரத்தில் இந்த ஞானவன் சித்தது ஜடம் எது அப்படின்னு விசாரம் பண்ணணும். இப்ப நான் யார், இந்த சித்து என்கின்ற அறிவு எப்படிப்பட்டது, அசித்து அந்த சித்துக்கு எதிரான அசித்தாகிய ஜடம் அது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம விசாரம் பண்ணி பார்க்கணும். அதாவது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம விசாரிக்கணும், எது நன்மை எது தீமை அப்படின்னு நமக்குள்ள பகுத்தறியணும். இதெல்லாம் இந்த மனதை கொண்டு தான் நம்ம விசாரம் பண்ணி ஆகணும், வேற வழியே நமக்கு கிடையாது. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மனசு தான், பிரத்யேக பகுத்தறிவு தான். இது மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது, மனிதர்களாகிய நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் விசாரம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வரும். ஏன்னா இந்த விசாரத்தின் வாயிலாக தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த வந்து போகிற இந்த ஜடமா உடல் தான் நானா அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு உண்மை விளங்கும். அப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு, இந்த நானவன் சித்தது ஜடமேது இரண்டும் ஒன்றாக் கூடும் பந்தமேது வீடேது என உசாவுதல் பகர் விசாரமதாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் புரியாததுனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த உடம்பை தான் நான் அபிமானிச்சுக்கிறேன், இந்த மனதை தான் நான் அபிமானிச்சுக்கிறேன், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் நான்ங்கிற எனக்குள்ள ஒரு அறியாமை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த அறியாமையிலிருந்து நான் விடுபடுவதற்கு இந்த சாஸ்திரம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. அப்போ இந்த ஞானம் நமக்கு வருது, ஏன்னா நம்ம இந்த சாஸ்திரத்தை படித்து நம்முடைய அறியாமைகள் எல்லாம் நீங்கி, ஓ நான் வந்து இந்த மனம் அல்ல இந்த உடல் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொன்றையாக நேத்தி பண்ணி நான் அந்த ஆன்மா தான் நான் அந்த உணர்வு தான் அப்படின்னு நமக்குள்ளே புரிய வரும்போது அது நமக்கு பரோட்ச ஞானமாக உள்வாங்கப்பட்டு வச்சிடுச்சு. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ அந்த அனுபவங்கிறது எப்போ நமக்கு கை கூடும், நமக்குள்ள விசாரம் நடக்க ஆரம்பிக்கணும். எங்கே நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய நிலைப்பாடு என்ன, இப்போ நான் படித்து புரிஞ்சுக்கிட்டதில் எந்த இடத்துல எனக்கு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சத்குரு மூலமாகவும் விசாரம் பண்ணி, தனிப்பட்ட முறையில் நம்ம விசாரம் பண்ணி நமக்கு அதுக்குண்டான பதில் கிடைக்கல அப்படின்னா அந்த பாடத்திட்டத்தை உபதேசிக்கின்ற குருமார்கள் இடத்துல நம்ம அதை பற்றி கேள்விகளை கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா நாமளே தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறியாமையிலே நம்ம திருப்பி திருப்பி அப்படியே தவறான பாதையில் பயணித்து கொண்டிருந்தோம்னா நம்ம கடை தேர முடியாது. அப்போ எது பந்தம் எது வீடு அப்படிங்கிறது நமக்குள்ள புரிய வரணும். அதெல்லாம் விசாரத்தினால தான் சாத்தியமாகும். ஏன்னா வீடு அப்படிங்கிறது என்ன, பிறவா பெருநிலை. நம்ம வந்ததனுடைய நோக்கமே அந்த பிறவா பெருநிலை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி மனித பிறவி கிடைச்சிருக்கு. ஆனால் அதை புரிஞ்சிக்காம நம்ம திருப்பி இந்த உலக பந்தங்களில் இது உண்மை அப்படின்னு போய் சிக்கிக்கிட்டா அப்போ இந்த பிறவி பெருங்கடலை நம்ம கடக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணும்போது மட்டுமே தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டிக்கிட்டே வருது. மகான்களும் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை தான் இந்த 63வது பாடலில் இவர் தெளிவுபடுத்துகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில், இடைவிடா விசாரத்தால் வந்தடைந்திடும் விசாரம்தான் ஏதெனின் மனாதியாம் சரீரத்தில் இந்த நானவன் சித்தது ஜடமெது இரண்டும் ஒன்றாக்கூடும் பந்தமேது வீடேது என உசாவுதல் பகர் விசாரமதாகும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விசாரம் அப்படிங்கிற ஒரு முறை அப்படி என்னன்னா விசாரணை அப்படின்னு தான் நமக்கு அது பொருள் புரிஞ்சுக்கணும். விசாரம்னாலே விசாரணை, எதை விசாரிக்கணும், இந்த மனதை விசாரிக்கணும். ஏன்னா விசாரம் சொல்லிட்டு நம்ம ஏதோ தேவையற்ற விஷயங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, புற விஷயங்களை போய் விசாரணை பண்ணக்கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் கொட்டி கிடக்குது. ஆனால் அந்த விசாரணை நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா மனதுக்கு தேவைப்படுது. மனதனுடைய அறியாமைகளை நீக்குவதற்காகத்தான் இந்த விசாரம் தேவைப்படுது. அதுவும் அந்த விசாரம் எந்த சம்பந்தமாக இருக்கணும், இந்த ஞானம் நாம் அறிந்து கொண்ட இந்த உயர் ஞானத்தின் சம்பந்தப்பட்ட விசாரமாக இருக்கணும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது நமக்கு, சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்ட்டு மூன்று படிநிலைகளை சுட்டி காட்டுது. இந்த ஞானத்தை நம்ம கற்றுக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஞானத்தை நம்ம காது வழியாக கேட்கணும், அப்புறம் கேட்டவை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் மனநம். சிரவணம் வந்து கேட்டல், மனநம் வந்து சிந்தித்தல். அப்போ கேட்டு சிந்தித்த விஷயத்திலே நான் ஒரு தெளிவு அடைந்து விட்டால் அது நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த தெளிதலுக்குள்ளே வரணும். அப்போ அதுக்கு நமக்கு எது துணை புரியுதுன்னா இந்த விசாரம் நமக்கு துணை புரியுது. அப்போ அந்த விசாரம் எந்த சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஞானம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில். இப்போ ஞானம்ங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. புற விஷயங்கள்ல நிறைய ஞானம் இருக்குது, அறிவியல் ஞானம் இருக்குது, பொருளாதார ஞானம் இருக்குது. இது மாதிரி நிறைய ஞானம் இருந்தாலும் நமக்கு வந்து எது தேவை, இப்போ நம்ம இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டிய ஞானம் நமக்கு தேவை. அப்போ அந்த ஞானமாகிய இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்மவியல் கல்வியை நம்ம படிச்சுக்கணும். அப்போ இந்த கல்வியின் வாயிலாக, இந்த ஞானத்தின் வாயிலாக நம்ம விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது நமக்கு எல்லாமே புரிய வரும். பந்தம் எது, வீடு எது அப்படின்னு நம்ம புரிய வரும். அப்புறம் இந்த சித்து எது, அசத் எதுன்னு புரிய வரும். எல்லாமே நமக்கு ஒவ்வொன்றா புரிய வந்துடும். அப்போ சித்து, அசித்து, சத்து, அசத்து, அப்புறம் பந்தம், வீடு அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கு உண்டான விடைகளை நம்ம கண்டுபிடிக்கும் போது எது உண்மை அப்படின்னு நமக்கு புரிய வந்துடும். அது வந்து விசாரத்தின் வழியில் தான் சாத்தியமாகும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. பந்தம் ஏது, வீடேது என உசாவுதல் பகர் விசாரம் அதாகும் அப்படின்னு சொல்லி இந்த 63வது பாடலில் முடிக்கிறார். இப்போ அடுத்தது 64வது பாடலில் சிஷ்யன் கேள்வி கேட்குறான். போன ஜன்மங்கள் தனில் அனுட்டித்த நற்புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் என்றில் நாம் உரைத்திடக் கேளாய். ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசசிப்போம் சுசியாகும் மானதம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவும் என்றறிவாயே அப்படின்னு சொல்லி 64வது பாடல்ல குருவும் சிஷ்யனும் ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ சிஷ்யன் என்ன கேள்வி கேட்கிறான்னா, போன ஜன்மங்கள் தனில் அனுட்டித்த நற்புண்ணிய பரிபாகம், அதாவது ஐயனே முற்பிறவிகளிலே நான் கடைபிடித்த பலவிதமான பூஜை புனஸ்காரங்கள் இருக்கிறது, ஜபதபங்கள் இருக்கிறது, தியானம் இருக்கிறது, அப்போ இது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணினேன். அதை தவிர தான தர்மங்கள் எல்லாம் நான் பண்ணினேன். அப்புறம் நிறைய ஹோமங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அது மாதிரி நான் செஞ்ச பலவிதமான நற்காரியங்களால எனக்கு புண்ணிய கர்மா உண்டாயிருக்கும்ல, அப்போ அந்த புண்ணிய கர்மாவின் பலனாக எனக்கு ஞானம் உண்டாகாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறேன். போன ஜன்மங்கள் தனியில் அனுட்டித்த நற்புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திட கேளாய். அந்த மாதிரி ஞானமாக்கும் போது இந்த விசாரம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றது தான் விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திட கேளாய். அந்த விசாரம் ஏன்னு நான் இப்போ உரைக்கிறேன், நீ கேளு அப்படின்னு சொல்லி குருநாதர் இதே பாடல்ல விளக்கம் கொடுக்குறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசசிப்போம் சுசியாகும் அப்படிங்கிறாரு. அப்போ ஆன புண்ணியம், ஆன புண்ணியம்னா ஆமாப்பா நீ முற்பிறவிகளில் பல விதமான காரியங்கள் செஞ்சிருக்க, இல்லை நான் சொல்லலை, பூஜை ஜபதபங்கள் செஞ்சிருக்கலாம், தான தர்மங்கள் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு புண்ணிய கர்மாவில் இருந்திருக்கும், கரெக்டு. ஆனால் அந்த புண்ணிய கர்மாவை நீ வந்து ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணினியா? அப்படி ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணாமல் அது என்னுடைய செயல்னு நீ அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்படி இந்த பிறவி பெருங்கடலை கடக்கிறதுனால வழி கிடைக்கும்? ஏன்னா நீ தான் அதை விட தயாரா இல்லையே, என்னுடையது எனதுங்கிற அபிமானத்தை சிக்கிக்கிட்டு இருக்கியே, அப்போ நீ அதை விடணும். ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசசிப்போம் சுசியாகும். அசசிப்போம் சுசியாகும்னா நம்ம இடத்துல இருக்கின்ற அசுத்தமான குணங்கள், அதுதான் நம்ம கடந்த பகுப்புல பார்த்த ஒரு 6 விதமான துர்குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற தீய குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது. அதெல்லாம் ஏன் போக மாட்டேங்குது? நாம தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை, என்னுடையது எனது நான் அப்படிங்கிற அகங்காரத்திலையும் மமகாரத்திலையும் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம செஞ்ச புண்ணிய கர்மாவுக்கு கூட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இது நான் செய்யினேன் அதனால எனக்கு புண்ணியம் வரும், இது என்னுடைய செயல் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கோம். எது செஞ்சாலும் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது என்னுடைய செயல்னு நினைக்கிறோம். அப்புறம் அந்த செயலினுடைய பிரதிபலனை நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், ஒரு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டாலும் சரி, ஜபதபங்களில் ஈடுபட்டாலும் சரி, தான தர்மங்களில் ஈடுபட்டாலும், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. அப்போ அந்த எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்திலையும் செய்யக்கூடிய அந்த ஜபதபங்களும் தான தர்மங்களும் பூஜை புனஸ்காரங்களும் நமக்கு என்ன பண்ணும், துர்குணத்தை தான் உண்டு பண்ணும். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்குள்ள ஒரு செல்ஃபிஷ் மென்டாலிட்டி ஆகிடுது, சுயநலமாக மாறிடுது. ஏன்னா என்னுடைய நன்மைக்காக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தில் நம்ம செய்யும் போது அது நம்முடைய துர்குணத்தில் ஒன்றாக சுயநலமாக கருதப்படுறதுனால அதனுடைய பலாபலன்கள் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்காது. ஏன்னா அது ஞானப்பாதையில் நம்மளை அழைச்சிக்கிட்டு வராது. அப்போ அதனால தான் அவருக்கு சொல்கிறாரு, ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசுசிப்போம் சுசியாகும். அதை வந்து என்னுடைய செயல் இல்லைப்பா ஈஸ்வரா, எல்லாம் உன்னுடைய செயல், நீ இந்த கருவியை வச்சு நீ இதை செஞ்சுட்டு இருக்க, உனக்காக இது காரியம் மாற்றிருக்குது, இதெல்லாம் உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி நாம் அதை அனைத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் செஞ்சிட்டோம்னா இப்போ நம்முடைய செயலாவது இங்கே ஒன்றும் இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அப்போ இது ஈஸ்வர காரியத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். அந்த நிலைப்பாடு வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை நம்ம இழந்துடுறோம். தன்னுடைய சுயத்தை இழந்துட்டு ஈஸ்வரனாக ஈஸ்வரனுடைய காரியமாக நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில நமக்கு அசுசிப்போம் சுசி ஆகும்னா தீயவைகள் போய் நன்மைகள் நம்மளை தேடி வந்துடும். அப்படி வரும்போது அதன் விளைவாக பின்ன என்ன நடக்கும்? அதன் பின்ன விசாரித்து ஞானத்தை மறுவும் என்றறிவாயே. அதன் பிற்பாடுதான் நம்மளால் இந்த விசாரம் ஞானம்ங்கிற பாதைக்குள்ளேயே வர முடியும். இல்லைன்னா நம்ம வரமாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருப்போம். அந்த சரியை கிரியை யோகம்ங்கிற அந்த மூன்று நிலைகளுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு அதை ஏதோ ஒரு பலாபலங்களை எதிர்பார்த்துக்கிட்டு அதன் மூலமா நமக்கு நன்மை வரும் புண்ணியம் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இல்லைன்னா இது நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிஷ்காமிய கர்மமா அதை செய்ய மாட்டோம். அப்போ நிஷ்காமியம்னா என்ன? இங்க இந்த செயல் என்னுடையது அல்ல, எல்லாம் ஈஸ்வர காரியம் அப்படின்னு தனக்கு சம்பந்தம் இல்லாமல் அதில் அந்த காரியத்தை செய்ய முடியுமானா அது நிஷ்காமிய கர்மம். ஆனால் நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு நோக்கம் எதிர்பார்க்குறோம். ஏதாவது நன்மை கிடைக்குமா இந்த பூஜையினால, இதனால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு செய்யும்போது அது நம்மை கண்டிப்பாக கீழ்நிலைக்கு தான் கொண்டு போகுமே தவிர நம்மை மேல்நிலைக்கு கொண்டு போகாது. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீய குணங்கள் போகாது. அதனால தான் அவருக்கு சொல்ல வராது, இதனால நீ வந்து ஞானத்துக்குள்ளே வர முடியலப்பா அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா சிஷ்யம் கேட்கலாம், போன ஜென்மங்கள் தனியில் அனுட்டித்த நற்புண்ணிய பரிபாகம் ஞானமாக்குமே, விசாரம் ஏன் என்றில் நாம் உரைத்திட கேளாயின்னு சொல்லி இவர் சொல்ல வர்றாரு. ஏன்னா நீ ஞானமாக்குமேன்னு சொல்கிற, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த புண்ணியங்கள்லாம் எப்படி ஞானமாக்கும்? நீ அது நிஷ்காமிய கர்மமாக ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணவே இல்லையே, நீ உன்னுடைய கர்மாவால் அதை செஞ்சிட்டு இருக்கிற, அப்போ அது ஞானத்தை முழுமையாக்காது, அப்போ நீ அதிலிருந்து விடுபட முடியாது. அதனால விசாரம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீ வந்தா மட்டும்தான் உன்னுடைய தவறுகள் உனக்கே புரிய வரும், அப்பதான் நீ இதெல்லாம் விட முடியும் அப்படிங்கிறது அவரு அறிவுறுத்துறாரு இந்த பாடல்ல. விசாரம் ஏன் என்றில் நாம் உரைத்திட கேளாய், ஆன புண்ணியம் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யின் அசுசிப்போம் சுசியாகும், மான தம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவும் என்றறிவாயும். அப்ப நீ இதன் மூலமாகத்தான் நீ இந்த விசாரம்ங்கிற பாதைக்குள்ள வர முடியும், ஞானத்தை நீ புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த 64வது பாடல்ல சுட்டி காட்டுறாரு. இப்போ பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நம்முடைய மன தூய்மைக்காகத்தான், அதன் வழியா நமக்கு ஞானம் வந்துடாது. இப்போ வழிபாடு செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் பூஜை புனஸ்காரங்களாகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம மனதை வந்து உயர்த்துவதற்கான ஒரு படிநிலை தான். ஆனால் அந்த படிநிலையிலேயே நம்ம நின்றுகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாய்க்கணும். ஆனால் அந்த படிநிலை யாருக்கு தேவை? ஆரம்ப நிலை சாதனைக்கு தேவைதான், அதை விட்டுடுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய மகான்களெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ காஞ்சி மடாதிபதிகளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் சிருங்கேரி மடத்தில் பாரதி தீர்த்த சுவாமிகள் இருக்கார், அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பெரியவாள் இருந்தார், இப்போ நிறைய மகான்கள் இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து பூஜைகள் செய்கிறாங்கல்ல, அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? என்னடா இவங்கெல்லாம் அத்வைதிகள்னு சொல்கிறாங்க, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறாங்க, ஆனால் திருப்பி இவங்கெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அது ஏன் அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் சமுதாயத்துக்கு தெரியலல்ல. இப்போ நானே பிரம்மங்கிறது எனக்கு தெரிகிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியுமானா? தெரியாது. ஏன்னா அவங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் வராதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரங்கள்லையும் நம்ம தர்மம் வகுத்து கொடுத்துருக்கிற சரியை கிரியையிலையும் தான் சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சரியை கிரியைக்குள்ளே அவங்க இருக்கிறத வந்து இவர்கள் சுட்டி காட்டுறதை கூட நீ இப்படி சரியாக செய்யுங்கிறத இவங்க சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள். ஏன்னா இவங்களுடைய தரம் உயர்ந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்படியே தனித்து போய் ஒதுங்கிடுறதில்ல. இப்போ பொதுவாக மகான்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க செய்கிற காரியமெல்லாம் இந்த உலகத்துக்கு உபகாரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ மகான்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்ந்து தான் இந்த தேகத்தை விடுவாங்க. ஏன்னா இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு போய் எங்கேயோ ஒழிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கேயோ போய் தவம் பண்ணுறேன், எங்கேயோ குகைக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் யாரு? அஜ்ஞானத்தில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம படிநிலையில் கடக்க முடியாத பெரும்பாலான மகான்களே கூட ஆரம்ப நிலையில் தவறு செய்திருக்காங்க. இப்போ நம்ம பகவான் ரமண மகரிஷியை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஒரு தேடுதலில் தன்னுடைய கிராமத்தை விட்டு வந்துடுறாரு, திருவண்ணாமலைக்கு வராரு. திருவண்ணாமலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு பாதாள லிங்கத்துக்கு குகைக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாரு. பாதாள லிங்கம்னு ஒரு கோயில் இருக்குது திருவண்ணாமலைக்குள்ள, அந்த லிங்கத்துக்கு அடியில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு வெளியே வரமாட்டேங்கிறாரு. மாசக்கணக்காக உள்ளே இருக்கிறாரு, பசிச்சா மட்டும் எப்பயா வெளியே வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுவாரு, திருப்பி போய் உள்ளே உட்காந்துக்குவாரு. என்னமோ அது உள்ளே போய் நான் பிடிக்கிறேன், நான் எனக்குள்ளேயே தியானம் பண்ண போகிறேன், ஏதோ தவம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே தெரியல, அவருக்கு அஜ்ஞானம், அதாவது புரியாமல் இறைவனை தேடி அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது, இவர் இப்படியே உள்ளே உட்காந்து தவம் பண்ண அவருடைய கை கால்லெல்லாம் பூச்சி புழுலாம் அரிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த மண்ணுக்குள்ளேயே கீழே போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த மண்ணில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணுது, இவருடைய கால சதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்ப காலெல்லாம் புண்ணாயிடுது. அப்ப புண்ணாயி இவரு அந்த ரண வேதனையில வெளியே வராரு, வந்து உணவு வாங்கி சாப்பிட்றாரு. அப்ப இதையெல்லாம் அங்க இருக்கிற மற்ற மகான்கள் வாட்ச் பண்றாங்க. என்னடா இந்த பையன் சின்ன வயசுல இவர் போயிட்டாரு, ரமண மகரிஷி சின்ன வயசுல போயிட்டாரு. அப்ப உடனே மகான்கள் இப்படி வாட்ச் பண்ணும்போதுதான் சேஷாத்ரி சுவாமிகள் இதை கவனிக்கிறாரு. அப்ப சேஷாத்ரி சுவாமிகள் அங்க இருக்காரு. அப்ப அவர் பாக்குறாரு, என்னடா இந்த பையன் ஒரு நல்ல தேடுதல் இருப்பான் போல் இருக்கு, ஆனா விவரம் தெரியாம போய் அடியில லிங்க தேடல உட்காந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரு தான் அவனை கொண்டு வர்றாரு, வெளியே கொண்டு வர்றாரு. ரமண மகரிஷியை வந்து இந்த உலகத்துக்கு காட்டியவர் யாரு அப்படின்னு பார்த்தா சேஷாத்ரி சுவாமிகளை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் இல்லைன்னா குகைக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து தன்னுடைய உடம்பு இழந்திருப்பார், புரியாமையே உடம்பு இழந்திருப்பார். அப்ப ரமண மகரிஷி வெளியே கொண்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ இறைவனை தேடுற வழி, ஞான நூல்களை படி அப்படின்னு சொல்லி அவர் நிறைய நூல்களை கொடுக்குறாரு, உபநிஷதங்களை கொடுக்குறாரு, கைவல்ய நமனிதம் கொடுக்குறாரு. இதெல்லாம் ரமண மகரிஷி படிக்கிறார். அவருடைய பயோகிராஃபி படிச்சிங்கன்னா தெரியும், அவர் எல்லாம் உட்காந்து சமஸ்கிருத நூல்களையும் எடுத்து படிச்சு பார்க்கறாரு, மலையாளத்திலேயும் நிறைய நூல்கள் எடுத்து படிச்சு பார்க்கறாரு, அவர் மலையாள மொழியும் தெரியும். அப்ப இதெல்லாம் படிக்கும்போது அவருடைய சிஷியர்கள்லாம் நிறைய பேர் கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்ப அவங்க மூலமா நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாரு, அந்த உபநிஷத்தங்கள் ஆராய்ச்சி பண்றாரு. அப்புறம் அவர் நல்ல ஒரு புலமைய பெற்றவராக இருக்கிறதுனால அதிலிருந்து எடுத்து தன்னுடைய நூல்களில் பாடல்களாக எழுதுறாரு, செவில் வடிவில் நிறைய எழுதுறாரு. அதெல்லாம் ஆன்ம போதம்ங்கிற ஒரு நூல்ல அற்புதமா ஆதிசங்கரருடைய அந்த ஆத்ம போதத்தை இவர் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு செவிலர்களாக அதை தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. அந்த நூல் கூட நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், பிடிஎஃப்ல நீங்க படிச்சு பாருங்க, ஆன்ம போதம்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து மகான்கள் வந்து தன்னை அறிந்து கொள்வதற்காக இந்த ஞான நூல்களை தேடுனாங்க. சும்மா போய் தவம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா எல்லாம் வந்துடாது, ஏன்னா குகைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், சாமி கும்பிட்டே இருக்கிறேன்னா என்ன கிடைக்கும்? அதனால என்ன யார் யாரை கும்பிடுறாங்கிறதே தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியமா தான் அது இருக்கும். புரிதல் இல்லாத ஆரம்ப நிலை சாதகனுக்கு அது தேவை. ஆனா யாருக்கு வைராக்கியம் வந்துடுதோ, தன்னை அறியணும், இறைவனை தெரிஞ்சுக்கணும், எனக்கு இறைவனுக்கு வேற எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திட வைராக்கியம் வரணும், அவன் தான் திட ஞானின்னு சொல்லுது சாஸ்திரம். சும்மா பொழுதுபோக்குக்காக கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கோயிலுக்கு போறது, வெள்ளிக்கிழமையான ஒரு கோயிலுக்கு போறது, இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து பக்தி ஆயிடாது, இதெல்லாம் வந்து பிறவி கடப்பதற்கான வழிமுறை ஆயிடாது. ஏன்னா இதெல்லாம் புரியாமையே போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி காட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்மங்கள்லால் நீ என்ன காரியம் வேணா செய்ய, பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, ஜபம் பண்ணு, தபம் பண்ணு, ஹோமம் பண்ணு, எல்லாமே உன்னுடைய மனதை தூய்மையாக்க மட்டும்தான் பயன்படுமே தவிர அதன் வாயிலாக நீ ஞானத்தை அடைந்து விட முடியாது, தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாது, இறைவன் யார் என்று புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக அவன் இந்த ஞான மார்க்கத்துக்குள்ள பயணம் பண்ணியே ஆகணும். இது சம்பந்தமான பாட நூல்களை அவன் படித்தே ஆக வேண்டும். அப்பதான் அவனுடைய மனம் வந்து ஒரு தெளிவுக்கு வரும். அப்புறம் அதே சாஸ்திரம் சொல்லுது, இதை படிச்சுட்டு நீ ஒரு தெளிவு அடைஞ்ச பிறகு எல்லாத்தையும் விட்டுடு, திருப்பி அதை பிடிச்சிக்கிட்டு அதுலயே அடம் பண்ணிட்டு நிக்காது அப்படின்னு அது சொல்லுது. எல்லாமே ஒரு புரிதலுக்கு வந்த பிறகு நீங்க இங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் அதுவாகவே இருக்கிறேன், அதை தவிர இங்க ஒண்ணும் இல்லைங்கிறத புரிஞ்ச பிறகு தன்னை இழந்து விடுவதுதான் நீங்க நடக்கணுமே தவிர திருப்பி அங்கே செய்யறதுக்கு என்ன இருக்கு, ஒன்னும் செயல் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த மகான்கள் ஏன் அந்த காரியத்தை மனிதர்களுக்காக செய்யறாங்கன்னா, அவர்கள் மேல் உள்ள கருணையினாலே. ஏன்னா ஜீவர்கள் வந்து ரொம்ப அறியாமையில் இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு புரியல, அவங்களை எப்படியாவது கை தூக்கி விடணும், அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, சிவபூஜை பார் இப்படி பண்ணு, இந்த மாதிரி சிவபூஜை வழிபாடு பண்ணு, இந்த மாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் செய்யணும், ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு அது தேவை. ஆனா அதுவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி செய்யும் போது நான் இதனால் என்ன அடைந்தேன், இதனுடைய பலன் என்ன, இதனுடைய புரிதல் என்ன? அப்ப நான் தினமும் சிவபூஜை பண்றேன்னே இந்த சிவபூஜையினுடைய முடிவு எங்க போய் முடிய போகுது? இது என்னுடைய மரணத்தை தடுக்குமா, அல்லது என்னை பிறவா பெருநிலைக்கு கொண்டு போய் சேர்க்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்திருக்கிற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு தூண்டுதல் வரணும். அப்ப அந்த தூண்டுதல் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதுக்குண்டான உயர்படி நிலைக்கு வந்த மகான்களையும் குருமார்களையும் சந்திச்சு நம்ம அவங்க கிட்ட சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறும்போது தான் நம்ம அடுத்த படிநிலைக்கு போக முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். அப்போ திருப்பி பிறவிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்குது, தப்ப முடியாது. அப்போ இந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த சக்கரத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுது, உடல் மாறி மாறி போயிடுது. ஏன்னா பாவ புண்ணிய மூட்டை வந்து ஏகப்பட்டது உள்ள இருக்கிறதுனால அதிக பாவங்கள் சஞ்சித கர்மால இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி நமக்கு வந்து மனித பிறவி தான் கிடைக்குங்கிற உத்தரவாதம் இல்லை. அப்போ கீழ்நிலை பிறவி போயிடுது. அப்போ இன்னும் திருப்பி பல வருடங்கள் கடந்து நம்ம வர வேண்டி வரும். அப்போ இதெல்லாம் வந்து சுழற்சி சக்கரத்திலிருந்து விடுபட முடியாத ஒரு அறியாமை நிலைக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக புரிய வரணும். இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல தெளிவுக்கு வந்துடணும். திருப்பி இந்த பாடத்திட்டத்தையும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏதோ படிக்கிறோம், சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தோம்னா எப்போ நம்ம விமோச்சனம் அடைகிறது? அப்போ இதிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு தீவிர வைராக்கியம் நமக்குள்ள வர வேண்டாமா? அப்போ நமக்குள்ள அந்த ஆர்வமும் அதை அடையணுங்கிற ஒரு தெளிவும் நம்மக்கிட்ட உண்டாக வேண்டாமா? அப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி பாடங்களை நம்ம விடாமல் படிக்கணும் அப்படிங்கிறத மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதில் விசாரத்தை வலியுறுத்துறாரு. இப்போ அடுத்தது 65வது பாடலில் மீண்டும் சிஷ்யன் கேட்குறான், பக்தியும் வைராக்கியமும் பரலோகமும் அனிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் தியானமும் சாரூபமுத்தியும் தரும் விசித்திர கருமங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி தந்திட அருமையோ விசாரம் ஏன் புண்ணியமூர்த்தியே அப்படின்னு கேள்வி கேட்குறான். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, பக்தியும் வைராக்கியமும் பரலோகமும் அனிமாதி சித்தியும் தவனிட்டையும் யோகமும் சாரூபமுத்தியும் அப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறான். என்னென்ன விஷயம் சொல்கிறான்? பக்திங்கிறீங்க, வைராக்கியம்ங்கிறீங்க, அப்புறம் பரலோகம்னா என்ன, சொர்க்கம் வைகுண்டம் அப்படிங்கிற லோகங்கள் இருக்குங்கிறீங்க, அப்புறம் அனிமாதி சித்திகள் அட்டமா சித்துக்கள் இருக்குது, அப்புறம் தவ நிஷ்டைகள் நம்ம பண்ணக்கூடிய தவ வாழ்க்கை, அப்புறம் யோகம் தியானம் எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதுலேயே நம்ம என்ன சொல்கிறோம், முக்தி வேறு சொல்கிறோம். என்னென்ன சாமீபம் சாரூபம் சாலோகம் சொல்லிட்டு அதை சரியை கிரியை யோகங்கிற படிநிலைகள் மூலமாக சில முக்திகளை நம்ம பிடிக்கிறோம். அந்த முக்திங்கிறது மனதனுடைய புரிதலை நான் கடந்த பாடத்தில் சொல்லிட்டேன். அது ஒரு லோகம்னு நினச்சிக்க கூடாது, அதுக்கு வந்து பதமுக்தின்னு பேர். இப்போ சாரூபமோ சாலோபமோ நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா, சாமீபமோ அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பதமுக்தி, பரமுக்தி ஆகாது. அது இறைவனுடைய பதத்தை அதாவது அவனுடைய கருணையை வேண்டுகின்ற ஒரு முக்தியாக இருக்குமே தவிர, நானே அந்த இறைவனுடன் இரண்டரை கலந்து விட்டேன் அப்படிங்கிற பரமுத்தியாக அது மாறிவிடாது. அப்போ இது மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போய் அந்த உயர்ந்த நிலைகளை கொடுக்கின்ற கர்ம காரியங்கள்லாம் சித்த சுத்திகளை உண்டாக்கி விட்டால் கூட அது என்ன பண்ணுது, நம்முடைய மோகத்தை அழித்து விடும்போது அதன் வாயிலாக இந்த நமக்கு விவேகத்தை அடைய முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ இந்த விசித்திர கருமங்கள் மோக மாத்திரம் தள்ளும்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, புத்தி தந்திடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ அந்த அருமையான விசாரத்தை அது கொடுத்து விடாத, இதை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் குருமூர்த்தியன்னு சொல்கிறான். அதாவது கருமங்கள் மோகமாத்திரம் தள்ளும் புத்தி தந்திட அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தின்னு கேட்குறான். அப்போ அவனுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை நம்ம கையாண்டு நம்ம மேல்நிலைக்கு வரத்தான முயற்சி எடுக்கிறோம், நான் அதனால் சித்த சுத்தியை உண்டாக்கிக்கிறேன், மன தூய்மை எனக்கு வருது, அப்போ நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நோக்கி பயணித்து என்னுடைய புத்தி மேல்நிலைக்கு வந்து இந்த விசார மார்க்கத்துக்குள்ள நான் வந்துட முடியாதா, இதன் மூலமா ஞானத்தை அடைய முடியுமா ஐயனேன்னு கேள்வி கேட்கிறான். அதற்கு அவர் 66வது பாடலை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வேடம் மாறிய பெயர்களை அறியவே வேண்டினான் மகனே கேள், கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகளாய்ந்து அறியாமல் ஓடியும் குதித்தும் தலைக்கீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும் பல கருமங்கள் செய்யினும் அவர் உண்மை தெரியாதே அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. நல்ல அருமையான விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, அவன் கேட்குறான், நான் இந்த மாதிரி பக்தி செய்கிறேன், ஹோமம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், வைராக்கியத்தில் இருக்கிறேன், அப்புறம் சொர்க்கம் இருக்குது, சுகபோகம் இருக்குன்னா நீங்கள் சொல்கிறீங்க, அஷ்டமா சித்திகள் இருக்குங்கிறீங்க, அப்போ இதெல்லாம் அடையிறதுக்கான நான் பல முயற்சிகள் எல்லாம் செய்கிறேன், தவ நிஷ்டை பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், அப்போ இதெல்லாம் எனக்கு பதமுத்தியை கொடுக்குதே, ஏன்னா சரியை கிரியை யோகம்ங்கிற அந்த மூன்று நிலைகளும் எனக்கு பதமுத்தி உண்டாகுது, அப்போ நான் ஒரு நிலைக்கு உயர்ந்துகிட்டு இருக்கேன்ல, அப்போ அதை வச்சு நான் ஞானத்துக்குள்ளே எளிமையாக வந்துடக்கூடாதா வந்துட முடியாதான்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினான் மகனே கேள். அதாவது ஒருத்தன் மாறு வேடம் போட்டுக்கிட்டான், அவன் யாருன்னு தெரியல, அவனுடைய உண்மை சொரூபம் தெரியல, அவன் வந்து ஒரு அவனுடைய உண்மை சொரூபத்தை மறைக்கிற மாதிரி ஒரு வேற ஒரு வேஷம் போட்டுக்கிட்டான். இப்போ அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா மாறு வேடத்தில் இருக்கிறான். அப்படி மாறு வேடத்தில் இருக்கிறவனு நீங்கள் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவனுடைய இயல்பு என்ன, அவனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுறீங்க, அப்படியே குதிக்கிறீங்க, தலைகளாக நின்று பார்க்குறீங்க, அவர் மேல ஒரு கம்பத்து மேல உயர்ந்த கம்பத்து மேல ஏறி அதுல இருந்து ஆடி பாக்குறீங்க, அப்படி பல கர்மங்களை நீங்க செய்யறீங்க. ஓடியும் குதித்தும் தலைகீழ் நின்றும் உயர்ந்த கம்பத்தேறி ஆடியும் பல கருமங்கள் செய்யணும், அவர் உண்மை தெரியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒருத்த மாறு வேடத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அவன் யாருன்னு அவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அவனுடைய வேடத்தை களைச்சி பார்க்காம நீங்க பாட்டு ஓடியும் ஆடியும் குதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும்? அதை இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இங்க என்ன, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீ மனதின் வாயிலாக நீக்காம நீ பூஜை பண்றதுனாலயோ நீ தான தர்மங்கள் பண்றதுனாலயோ உனக்கு எப்படிப்பா இறைவன் தெரியவான், ஞானம் எப்படிப்பா வரும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுதான் இந்த பாடல் அவர் சொல்ல வர்ற விஷயம். ஏன்னா வேடம் மாறிய பேர்களை அறியவே வேண்டினான் மகனே கேள், கூடமாம் அவர் சுபாவங்கள் சீலங்கள் குறிகள் ஆய்ந்து அறியாமல். அப்ப அதை மாறு வேடம் போட்டுட்டு இருக்கிறவனுடைய சுபாவம் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நீங்க அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணாம சும்மா ஓடியும் குதிச்சுக்கிட்டும் தலைகளா நின்றுகிட்டோம் ஒரு கம்பத்துல ஏறி ஆடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த கருமங்கள் அந்த செயல்களினாலே நீங்க என்ன செஞ்சாலும் அவனுடைய உண்மை தெரிஞ்சுக்க முடியுமா? அவர் உண்மை தெரியாது அப்படிங்கிறார் 66வது பாடல்ல. அந்த மாதிரி மாறு வேட போட்டவனுடைய உண்மை உன்னால தெரிஞ்சிக்க முடியாதுப்பா, நீ செய்யற கருமத்தினால பலன் இல்லை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. அப்ப அது மாதிரி இங்க இறைவன்கிறவன் யாரு, ஞானம்ங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வெறும் கருமத்தை செஞ்சா நம்ம இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாதுங்கிறத ஆணித்தரமாக சுட்டி காட்டுறாங்க மகான்கள். ஏன்னா இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க எது உயரணும், மனம்தான் உயரணும். மனம் வந்து தன்னுடைய படித்தரத்துல உயர்ந்து மேல்நிலைக்கு வரணும். ஏன்னா அது அறிவு நிலைக்கு வர்றதுக்கு உண்டான தகுதி அடைகிறதுக்கு அது தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அறியாமையில தான் இந்த மனம் சிக்கிக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே இந்த மனம் வந்து அறிவா தான் இருக்குது. ஏன்னா அறிவினுடைய பிரதிபிம்பம் தான் இந்த மனம் நம்ம பார்த்தோம் சாஸ்திரத்துல. அப்போ இப்போ என்னுடைய பிரதிபிம்பம் என்ன மாதிரியே தான் தெரியணும், எனக்கு வேறாக தெரியக்கூடாது. ஆனா தெரியுதே, ஏன் தெரியுது? ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள். நம்ம ஏற்கனவே இந்த ஓமானம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நான் வந்து என்னுடைய முகத்தை கண்ணாடியில பாக்குறேன், என்னுடைய முகம் எப்படி இருக்கோ அப்படியே அந்த கண்ணாடியில தெரிஞ்சுட்டா ஓகே, அது நல்ல கிளியர் கண்ணாடி. அதுவே அந்த கண்ணாடியில பாதரசத்தை தாறுமாறா பூசி வச்சா என்னுடைய முகம் இழிச்சுக்கிட்டு போகுது, அப்புறம் என்னுடைய உடம்பு வந்து குண்டா தெரியுது அப்படின்னா அப்ப அந்த கண்ணாடி சரியில்லை. இல்ல, அந்த கண்ணாடியில என்னுடைய முகத்தை பார்த்தா என்னுடைய ரியாலிட்டி தெரியுமா, என்னுடைய ஒரிஜினாலிட்டி தெரியுமானா? தெரியாது. அப்போ அது மாதிரி இங்க மனசு வந்து அந்த அறிவாகத்தான் இருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்காம ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களாகிய இந்த உலக விவகாரங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, பல்வேறு படித்தரங்கள்லேருந்து கீழே போயிடுச்சு. அதாவது அந்த உயரிய அறிவு நிலையிலிருந்து இறங்கிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு, டவுனில் போயிடுச்சு. அப்போ அந்த மனதை தூக்கிட்டு வரக்கூடிய காரியம் என்ன, இந்த ஞானப்பாதைக்குள்ளே வந்து இந்த வேதாந்த சாஸ்திரங்களை சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி அதன் மூலமாக விசாரம் பண்ணி அது என்ன சொல்ல வருது, அது எதுக்காக இப்படி சொல்லுது, இதனுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன அப்படின்னு தனக்குள்ளேயே சுய ஆராய்ச்சி சுய விசாரம் பண்ணி அதனுடைய சந்தேகங்களையும் சத்குரு மூலமாக தெளிவுபடுத்தி கொண்டு ஒரு தெளிந்த மனம்தான் அந்த உயரிய அறிவை அறிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க மனம்தான் விசாரம் பண்ண வேண்டிய நிலைக்கு உயரணுமே தவிர அதை விட்டுக்கிட்டு நான் உடம்புல வந்து அளவு குத்துறேன், பூ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால உடல் ரீதியா நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த கர்மங்கள் செஞ்சாலும் அதனால நம்ம அந்த இறைவனை தெரிஞ்சுக்க முடியுமா, ஞானத்தை அடைந்து விட முடியுமா, அல்லது இந்த விசாரத்தின் வாயிலாக விடுபட முடியுமான்னா முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அஞ்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. பட் அது ஆரம்ப நிலையில அறியாமல் இருக்கிறவனுக்கு இறைவன் யாருன்னு தெரியாதவனுக்கு ஒரு முதல்ல ஒரு பக்தி கொண்டு வந்து அவனை ஃபர்ஸ்ட் இறைவனை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். ஏன்னா இப்ப ஆனாவண்ணா தெரியாத பையனை வந்து எடுத்த உடனே ஒரு கிராஜுவேஷன் சப்ஜெக்ட்ல ஒரு டிகிரிலையோ ஒரு பிளஸ் டூ சப்ஜெக்ட்ல உட்கார வச்சா ஒண்ணுமே தெரியாது. அப்போ அவனை கொண்டு போய் ஒன்னாம் கிளாஸ்ல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ஆனாவண்ணா சொல்லி கொடுக்க வைக்கணும். அப்ப அது மாதிரி இறைவன் ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து பரப்பா இதுதான் இறைவன் ஒரு கல்லை காட்டி அந்த கல் அவனை வழிபாடு பண்ண சொல்லி அதன் மேல ஒரு பக்தி சிரத்தையை உண்டாக்கி அதன் மேல ஒரு அன்பு செலுத்த சொல்லி அப்புறம் இவனுடைய பிரச்சனைகளை பூரா நீ எங்கிட்ட சொல்லாத, அந்த கல்லுகிட்டே சொல்லு. ஏன்னா எங்கிட்ட சொன்னாலும் இதுல ஒன்றும் தீர்வு கிடைக்காது, உன்னுடைய மனசை நீ அங்கேயே கொட்டு. ஏன்னா நான் இதை கேட்டு என்ன பண்ண போறோம், ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட புலம்பிட்டு இருக்காரு வச்சுங்க, எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க? ஒரு பத்து நிமிஷம் கேட்கலாம், அரை மணி நேரம் கேட்கலாம், விடாம நாலு கணக்குல புலம்புனா அட போப்பா அவனுக்கு வேற வேலை இல்லைன்னு அவனை துரத்தி விட்டுருவோம். ஆனா அந்த கல் சிலை கிட்ட போய் நீங்க நாலு கணக்குல கத்துனாலும் அது துரத்த போறது இல்லை. அப்ப நீங்க மணிக்கணக்குல நாலு கணக்குல அங்க போய் கத்துங்கப்பா, அதை போய் செய்ய அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அவன் அங்க விட்டுறணும். ஏன் விடணும் அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அங்க சொல்லி கொட்டி தீக்கும் போது என்ன நடக்கும், மனம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும், அந்த மனதுல வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், அதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அப்பா நான் எல்லாம் சொல்லிட்டு இறைவன் கிட்ட அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு நம்ம தனக்குள்ள ஒரு புரிதலோட ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபட்ட ஒரு மனோபாவத்தில் அவன் அங்கிருந்து வருவான், கோயிலிருந்து வருவான். அப்போ இது மாதிரி அவன் அடிக்கடி பண்ணும்போது அந்த மனசு என்ன ஆகுது, ஒரு மாதிரி தூய்மைக்கு உண்டாகுது, சுத்த சுத்தி உண்டாகுது. அப்போ அதுக்காக அவன் பூஜை செய்கிறான், புனஸ்காரங்கள் செய்கிறான், செய்யட்டும். ஆனால் அந்த தெளிவு வர 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 அந்த மனசை என்ன பண்ணணும், மேலும் நம்ம லிஃப்ட் பண்ணணும். ஓ, அப்போ இது வந்து இப்படிப்பட்ட இறைவன் வந்து உண்மையிலேயே உருவத்தில் இல்லை, அப்போ நம்ம வழிபடக்கூடிய இந்த கல் சிலையில் இல்லை, அப்போ அது அருவத்தில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இறைவன் நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த படிநிலைக்கு நம்ம பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நாம் அந்த உயரிய ஞானப்பாதைக்குள்ளே வர முடியும். அப்போ அதை தான் இங்கே ஒரு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு. ஒரு மாறு வேடம் போட்டவனை போய் நீ வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீ ஓடியும் ஆடியும் குதிச்சுக்கிட்டோ தலையெல்லாம் நின்றுக்கிட்டோ கம்பத்து மேலே ஏறி ஆடி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுற. அது மாதிரி இறைவனுடைய உண்மை சுரூபத்தை நீ அறிந்து கொள்வ வேண்டுமானால், இப்போ இறைவன் எப்படிப்பட்டவன், நம்முடைய உண்மை சுரூபம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும்னா, இங்கே நம்ம மனதை தான் தூக்கிட்டு மேலே கொண்டு போகணுமே தவிர, நீங்கள் அதை விட்டுட்டு பக்தி பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், அல்லது நான் வந்து தீ மிதிக்கிறேன், அளவு குத்திக்கிறேன், தலைகளாக நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணாலும் பயனடைய முடியாது, நீங்கள் இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது, உண்மை சுரூபத்தை உணர்ந்து கொள்ள முடியாதுங்கிறத இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுது. அதை நம்ம தெள்ள தெளிவாக புரிந்துக்கணும். இந்த 66வது பாடலுடைய அந்த சிஷ்யனுடைய கேள்விக்கு இதுதான் பதில். மகனே கேள், ஒருவன் மாறு வேடம் போட்டுக்கிட்டு வந்தான்னா அவனுடைய சொரூபம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவன் யாரும் தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அப்ப அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும், அவனுடைய சுபாவத்தை அவனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுடைய வேடத்தை களைச்சு நீ பார்க்கணும். அப்ப அதுக்கு நீ அந்த வேலை செய்யாம ஓடியும் ஆடியும் குதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவனை யாரும் தெரிஞ்சுக்க முடியுமா, முடியாது இல்லையா. அது மாதிரி நீ இறைவனுடைய உண்மை சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ போய் பூமி திக்கிறேன், அளவு குத்திக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி நடக்கும். அப்ப அந்த கர்ம காரியங்கள் என்ன செஞ்சாலும் அவர் உண்மை தெரியாது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப இறைவனுடைய உண்மை சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எங்க போகணும், மனசுக்கிட்ட தான் போகணும். இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அறிவா இருக்கிறான். அப்ப இந்த அறிவனுடைய பிரதிபிம்பமாகிய மனதுக்கிட்ட போனா மட்டும்தான் அந்த அறிவை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அந்த உணர்வை நம்ம புரிச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம மனதையும் அறிவுகிட்டையும் போகாம மனசுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நான் தலைகளாக நிற்கிறேன், யோகா பண்ணுறேன், அல்லது நான் பிராணாயாமம் பண்ணுறேன்னெல்லாம் பண்ணால் அது உடலுக்கு வேணால் ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுமே தவிர அந்த இறைவனை தெரிஞ்சிக்க முடியாதுல்ல. அப்போ அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த 66வது பாடலில் தெளிவுபடுத்துகிறாரு. அப்போ மீண்டும் 67வது பாடல் என்ன சொல்கிறாருங்கிறதையும் பார்க்கலாம். இன்னவாறு அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி, சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யினும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதேங்கிறார். அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, அடுத்த ஒரு சில தவறான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற அறியாமைகள்லாம் சுட்டி காட்டுறாரு. அப்ப இத்தகைய பிரம்மத்தை, இன்னவாறு அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானம். அப்ப இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானம் என்ன, நம்ம ஏற்கனவே அந்த இலக்கண நடையில பார்த்துட்டோம். தத்துவ விளக்க படலத்தை நம்ம என்ன பார்த்தோம், விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கண இலக்கிய வழியில இறைவனை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம உதாரணத்தோட பார்த்தோம். அப்ப இறைவனை நம்ம எந்த வழிமுறையில தெரிஞ்சுக்க முடியும், விட்ட லட்சணத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாது, விடாத லட்சணத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாது, விட்டு விடாத லட்சணையில தெரிஞ்சுக்கணும். ஏன் விட்டு விடாத லட்சணையில தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம விசேஷங்களில் இறைவனை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாடத்திட்டங்கள் நம்ம படிக்கிறோம், புலன்கள் வழியாக கேட்குறோம். அப்போ இந்த உடம்பு நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்த உடம்புங்கிற பஞ்ச கோஷங்களை பயன்படுத்தி இறைவனை பற்றிய ஞானத்தை நம்ம அறிந்து கொள்ள பிறகு இப்போ இதை விட்டு விட முடியாது, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஞானத்தை அடையிறோம். அதே சமயம் அப்படி படித்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன நமக்கு புரிய வருது, ஓ இந்த பஞ்ச கோஷங்களும் நான் அல்ல, இந்த பஞ்ச கோஷங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஆன்மா சைத்தன்யம் தான் நான் அப்படின்னு நமக்கு புரிய வருது. அப்போ இங்க விட்டும் விடாத லட்சணை, அப்ப இந்த உடம்ப விட்டுட முடியாது, அதே சமயம் விடாத லட்சணையாகவும் நம்ம என்ன பண்றோம், ஆன்மாவை மட்டும் வச்சுக்கிறோம். அப்ப இந்த ஆன்மா தான் நான், அந்த பிரம்மம் தான் நான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் போது இந்த விட்டு விடாத லட்சணையின் மூலமா இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானம், அப்ப இந்த மாதிரி விட்டு விடாத லட்சணையின் மூலமாக இறைவனை நம்ம தெரிந்து கொள்ள போது அது விசாரத்தால் வருமன்றி வேற என்ன செஞ்சாலும் வராது. சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள் தவங்கள் மந்திரங்கள் ஆச்சாரங்கள் யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வாராதே அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க விட்டு விடாத லட்சணையில நம்ம புரிச்சுக்கிட்டு இந்த பஞ்ச கோஷங்களை கடந்த அந்த சைத்தன்யமாகத்தான் நான் இருக்கின்றேன், அப்ப அந்த சைத்தன்யம் தான் நான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனை நம்ம அப்படிதான் பார்த்தோம். ஈஸ்வரன் எப்படி பார்த்தோம்? இப்ப மாயை அப்ப பிரம்மமும் சேர்ந்துதான் ஈஸ்வரன் இருக்கிறான். அப்ப இங்க மாயை விட்டுட முடியாது. மாயைன்னு ஒண்ணு இருந்தா தான் அங்க ஈஸ்வரன் இருப்பான். அப்ப ஈஸ்வரன்னாலே மாயை தான். அப்ப பிரம்மம் மட்டும் தனியா நின்னா அங்க ஈஸ்வரன் கிடையாது. அப்ப விட்டும் விடாத லட்சணையில தான் இறைவனை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நமக்கு இறைவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க ஈஸ்வர தன்மை தேவைப்படுது. அப்பதான் அது சாத்தியமாகும். அதுக்குதான் இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அவர் போன பாடத்துல சொன்னாரு. அதாவது இந்த உடம்பு ஈஸ்வரனுடைய வேலை என்ன? நமக்கு வந்து முக்தியை கொடுக்குது, மோட்சத்தை கொடுக்குது. ஆனா இந்த ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுது? பந்தத்தை கொடுத்துருது. ஈஸ்வர சிருஷ்டி வந்து நமக்கு முக்தியை கொடுக்குதுன்னு பார்த்தோம் போன பாடல்ல. ஜீவ சிருஷ்டி என்ன பண்ணுது? நமக்கு இந்த கெட்ட புத்திகளை கொடுத்துருது, அரும் பெரும் பேய்களை கொடுத்துருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில அப்ப இந்த பிரம்மத்தை அறிவிக்கக்கூடிய அந்த இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானத்தை நம்ம பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கிட்டு அது தவிர வேற என்ன நீங்க பண்ணாலும், அன்னதானம் பண்ணாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, மந்திரங்கள் பண்ணாலும் சரி, ஆச்சார யாகங்கள்லாம் பண்ணாலும், எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஸ்ருதி நூல் படித்தாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறாரு. ஏன்னா இப்ப ஸ்ருதி சாஸ்திரம் எல்லாம் ஆசுமா படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்ட்டு அதுல ஒரு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் இருக்குது இல்லையா? அப்ப அது என்ன, நான் பிரம்மம் அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதை படிச்சதை வச்சு நம்ம நமக்குள்ள ஒரு தெளிவுக்கு வரணும் இல்ல. இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஊர்ல யாரை கூப்பிட்டு கேட்டாலும் அகம் பிரம்மாஸ்மி எனக்கு தெரியுமே, நானே பிரம்மம் அப்படின்னு வாயில சொல்லுவாங்க. அப்ப நானே பிரம்மம் சொல்றது யாருக்கு வேணா தெரிஞ்சிடும். ஆனா நான் தான் அந்த பிரம்மம்ங்கிறத உணரணும் இல்ல. அப்ப அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? அதை பண்ணணும் இல்ல. அப்ப அதுதான் இங்க விசாரம். அப்ப அந்த விசாரம்ங்கிறது என்னன்னா, இப்ப நானே பிரம்மம்ங்கிறது ஒரு ஞானம், பரோட்ச ஞானம், நம்மிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட ஞானம். ஏன்னா என்னுடைய அறியாமையை சுட்டி காட்டுவதற்காக சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. நீ வந்து இந்த உடம்பல்ல, இந்த மனசல்ல, நீ சாட்சாத் அந்த ஆன்மா, அந்த அறிவு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ என்னுடைய மனசுக்கு அது பிடிச்சிக்கிச்சு, ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு பிடிச்சிக்கிச்சு. ஆனா பிடிச்சா மட்டும் போதுமா? அது அனுபவம் ஆகணும்ல. அதுதான் நம்ம உதாரணமெல்லாம் சொல்லுவோம். இப்ப லட்டுன்னு நான் உங்ககிட்ட எவ்வளவு வேணா சொல்லலாம். அந்த லட்டு வந்து கடலை மாவுல செஞ்சது, அது வந்து சக்கரை பாகுல உருண்டை பிடிச்சி எடுத்தது, அது இப்படி மஞ்சள் கலர்ல இருக்கும் அப்படின்னு என்ன சொன்னாலும் அந்த லட்டு உங்களுக்கு அனுபவமாகும்னா நீங்க சாப்பிடணும்ல. அது நெய்யில பண்ணியிருப்பாங்க. நான் எத்தனை வேணும் அந்த லட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அத்தனை மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட, அந்த லட்டை கொடுங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு நீங்க வாங்கி அந்த லட்டை சுவைச்சா தானே அந்த லட்டுனுடைய சுவையும் அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அது மாதிரி இங்க பிரம்மம்ங்கிற ஒரு விஷயத்த சும்மா சாஸ்திர அறிவுனால தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது. தத்துவமசிங்கிற ஒரு அறிவை வந்து சாஸ்திரம் கொடுக்குது. நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு அறிவை சாஸ்திரம் கொடுக்குது. அது எல்லாருக்கும் தெரியுது, நானே அதுதான் அப்படின்ட்டு. ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் இல்ல அந்த அறிவு, அந்த அனுபவம். அப்ப அதுக்கு என்ன நம்ம செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற அறியாமைகளை நீக்கக்கூடிய அந்த விசார பாதையில நம்ம திடமா நிக்கணும் அப்படிங்கறத இங்க அவரு தெளிவுபடுத்துறாரு. அதுதான் இந்த 67வது பாடல சொல்றாரு. இன்னவாறு அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி, விசாரம் செஞ்சுதான் இது வருமே தவிர, ஸ்ருதி நூல் படித்தாலும், அன்னதானங்கள், தவங்கள், மந்திரங்கள், ஆச்சாரங்கள், யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது, இவைகளால் வாராது அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு. அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை பண்ணிட்டு இருக்கோம், எதையாவது பண்ணிக்கிட்டு காலவரையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நம்ம இந்த பாதைக்குள்ள பயணிக்கும் போது சரியான முறையில நாம அதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் இங்க விசாரம் சொல்றாரு. மனதை வந்து நம்ம உயர்நிலைக்கு உயர்த்தணும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப 68வது பாடல் பார்ப்போம். 68வது பாடல்ல சிஷ்யன் கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. துளங்கு தர்ப்பண அழுக்கர கை கொண்டு துளக்கினால் போமன்றி, விலங்கு புத்தியால் உலகினார் துளக்கினார் விமல தேசிகமூர்த்தி, களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒளியும் இது அருள்வீரே அப்படின்னு கேட்கிறான். துளங்கு தர்ப்பண அழுக்கர கை கொண்டு துளக்கினால் போமண்டி. இப்போ தர்ப்பணம்னா கண்ணாடி, சமஸ்கிருத வார்த்தை, மணிப்பரவல வார்த்தை. தர்ப்பணம்னா கண்ணாடின்னு பேரு. அப்போ ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு. அப்போ அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில என்னுடைய முகம் வந்து சரியா தெரியல. ஏன்னா அந்த கண்ணாடி வந்து புகை படிஞ்சிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்போ அந்த கண்ணாடியை நம்ம என்ன பண்ணணும்? அழுக்க நீக்கணும்னா கை கொண்டு துளக்கினால், நம்முடைய கையில வச்சு நம்ம அந்த அழுக்கெல்லாம் நீக்கணும், துளக்கணும். அழுக்கை தொலைக்கி எடுக்கணும், அதை ஒரு துணியை போட்டு தொடச்சி அந்த அழுக்கெல்லாம் நீக்கிட்டோம்னா அந்த கண்ணாடியில் என்னுடைய முகம் வந்து தெல்ல தெளிவாக தெரியும். அப்போ அந்த கண்ணாடியில் அழுக்கேறி கிடக்குது. அப்போ துலங்கு தர்ப்பணை அழுக்கற கை கொண்டு துளைக்கினால் போமன்றி விலங்கு புத்தியால் உலகினர் துளக்கினால் விமல தேசிக மூர்த்தி அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த கண்ணாடியை துளக்கிறதுக்கு நம்ம கை கொண்டு துளக்கினா தானே அழுக்கு போகும். இப்போ வெறும் புத்தியினால் இதை துளைக்கிட முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஞானத்தினால தான் இறைவனை தெரிஞ்சுக்க முடியுங்கிறீங்க, இந்த பூஜை புனஸ்காரங்களால ஜபதபங்களால முடியாதுங்கிறீங்க. அப்போ நான் வந்து இந்த ஞானத்தினால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ புத்தியினால இந்த கண்ணாடியை நீங்கள் துளக்குனீங்கன்னா இந்த கண்ணாடி சுத்தமாயிடுமே ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அப்போ அது மாதிரி களங்கமாகும் அஞ்ஞானமும் அப்படி கருமத்தால் கழுவாமல் உளம் குறித்த ஞானத்தினால் எப்படி ஒளியும் இது அருள்வீரே அப்படிங்கிறான். அது போல நம்மிடத்துல அறியாமைகள் களங்கமடைந்த அந்த அஞ்ஞானம் நம்மிடத்துல இருக்கிறது. அப்போ அதை நம்ம நல்ல செயல்களை செய்து அதன் வாயிலாக கிடைக்கின்ற அனுபவத்தை கொண்டு நீக்கிக்கலாம் இல்ல, அதை வந்து புத்தியினால விசாரணை செய்து தான் ஞானத்தை உண்டாக்கிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியல. அதை கொஞ்சம் நீங்க தயவு செய்து சொல்லுங்க, ஞானத்தினால் எப்படி ஒளியும் இது அருள்வீரே அப்படின்னு ஒரு கேள்வியை 68வது பாடல கேட்கிறான். அவன் வந்து இங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு கண்ணாடியை வந்து கையில் துளக்கினா அது எப்படி பளிங்கு போகிற பளிச்சுன்னு ஆகிடுது, சுத்தமாயிடுது. அப்போ அது மாதிரி நான் வந்து ஞானத்தை அறிகிறதுக்கு நான் இந்த புற காரியங்கள்லாம் செய்யலாமில்ல, என்னுடைய ஜபதபங்கள் தான தர்மங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நான் செய்யலாமில்ல, அதை ஏன் நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்கிறீங்க? அப்போ நான் வந்து கண்ணாடி இருக்கிற அழுக்க போகிறதுக்கு எப்படி நான் ஒரு செயல் செய்கிறனோ அது மாதிரி என்னுடைய மன அழுக்குகளை போக்குவதற்காக நான் இதெல்லாம் செய்கிறேன்ல, அப்போ இதுவே போதுமில்ல ஞானத்தை அடைவதற்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறான். அதுக்கு அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 69வது பாடல். தர்ப்பணத்தினில் களிம்பு வாஸ்தவ மலம் சகஜமாதலின் மைந்தா கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமா கருத்தன்று ஆரோபம். தர்ப்பணத்தினில் அழுக்கற வேண்டினால் சாதன தொழில் வேண்டும். கற்பளிங்கினில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, தர்ப்பணத்தில் களிம்பு வாஸ்தவ மலம், அதாவது ஒரு கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு இருக்கு பாருப்பா, அது உண்மையிலேயே இருக்குது, அந்த அழுக்கு படிஞ்சு இருக்குது மேல, அது உண்மைதானே. கண்ணாடி மேல ஒரு புகை படிஞ்சுக்கிச்சு, ஒரு அழுக்கு ஒட்டிக்குச்சு, அது சகஜம், அது சகஜ மாதலின் மைந்தா. அதுவே ஒரு கற்பளிங்கினில் ஒரு ஸ்படிகக்கல் இருக்கு, அந்த ஸ்படிகக்கல் பக்கத்துல ஒரு கருப்பு துணியை நான் கொண்டு போய் வச்சிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஓமானத்தை பார்த்துட்டோம். ஒரு ஸ்படிக கல்பக்கத்தில் ஒரு சிவந்த செம்பருத்தி மலரை கொண்டு போய் வச்ச உடனே அந்த செம்பருத்தி பூவனுடைய நிறம் அதில் ஏறிக்கிட்ட உடனே அந்த கல் சிவந்த நிறமாக மாறிவிடுகிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் அந்த சிவந்த நிறம் போகணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தண்ணியை போட்டு கழுவணுமா துணியை போட்டு துடைக்கணுமான்னா அவசியம் இல்லை, அந்த செம்பருத்தி பூவத்துக்கு தூரமாக போட்டுட்டா நமக்கு அந்த ஸ்படிக கல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும், அதனுடைய ரியாலிட்டிக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே அதான் சொல்கிறாரு, கற்பளிங்கினில் கருநிறம் சகஜமா கருத்தன்று அது ஆரோபம். ஆரோபம்னா ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நம்ம ஆரோபம்னு சொல்றோம். உண்மையிலே அங்கே கயிறு தான் இருக்குது, ஆனா நம்ம பாம்புன்னு பயப்படுறோம். அது மாதிரி இங்க அந்த ஸ்படிகக்கல் கண்ணாடி போன்ற அந்த ஸ்படிகக்கல் பக்கத்துல ஒரு கருப்பு துணியை கொண்டு போய் வச்ச உடனே அந்த ஸ்படிகக்கல் வந்து கருப்பு நிறமா மாறிடுச்சு. இப்போ அந்த ஸ்படிகக்கல்லுடைய நிறம் கருப்பானதுக்கு என்ன காரணம், அழுக்கு எரிக்கிச்சா அதில் புகை பிடிச்சிக்கிச்சான்னா இல்லை, அதில் அது அதுவாக தான் இருக்குது, அது ஒரு ஆரோபம், அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, உண்மை கிடையாது அது. ஆனால் கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு உண்மை, கண்ணாடியில் புகை படிஞ்சிருக்குது, அதில் அழுக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை எடுக்கணும் அப்படின்னா கையை வச்சு தொடச்சி தான் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் மனசுலையோ புத்தியிலையோ அப்படியே அழுக்கே போ அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு போயிடுமா? போகாது. அது புத்தியினால் செய்யக்கூடிய செயல் கிடையாது, அது கையில் ப்ராக்டிக்கலாக செயல் செய்யணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கண்ணாடி இருக்கிற அழுக்கை வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சி கழுவி சுத்தம் பண்ண உடனே அந்த கண்ணாடி பளிச்சுன்னு ஆகிடும். அதுவே ஸ்படிகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி கழுவுறீங்க துணியை வச்சு துடைக்கிறீங்கன்னா போகுமா? இங்கே உங்களுக்கு புத்தி தேவைப்படுது. என்ன புத்தி தேவைப்படுது இந்த இடத்துல? ஆனா இந்த கருப்பு நிறம் வந்து இந்த கல்லுது இல்லையே பக்கத்துல அந்த கருப்பு துணி வச்சதுனால தானே இந்த கலர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணணும், அங்கே வச்சிருக்கிற அந்த கருப்பு துணியை தான் தூக்கி தூரம் போடணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது, புத்திசாலித்தனம் தேவைப்படுது. கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை நீக்குவதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை, அங்க பிராக்டிக்கல் செயல் தான் தேவைப்படுது, அங்க செயல் வேணும். பட் இங்க அந்த ஸ்படிகக்கல் மேல இருக்கக்கூடிய அழுக்கு நீக்கிறதுக்கு செயல் தேவையில்லை, அங்கே வந்து அந்த அழுக்கு துடைக்கிறேன் அந்த கழுவுறேன்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அந்த பக்கத்தில் இருக்கிற துணி தான் அதுக்கு காரணம்ங்கிறத புத்திசாலித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த துணியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும், நமக்கு அந்த கண்ணாடி பழி எப்பவும் போல பழிச்சுட்டு இருக்கும். அதுதான் இங்கே சொல்றாரு, கற்பழுங்கினில் ஆரோபமே கருப்பென்று கண்டிட மனம் போதுங்கிறார். இந்த ஸ்படிகக்கல் மேல இருக்கக்கூடிய நிறம் வந்து கருப்பா இருக்கிறதுக்கு காரணம் மனசு இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நீ உடலை வச்சு கழுவணும் துவைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கறத இந்த 69 பாடல அற்புதமா சுட்டி காட்டுறாரு. அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக செயல் செய்யணும், எதற்காக செயல் செய்யக்கூடாது. அப்ப எதற்காக பூஜை செய்யணும், புனஸ்காரங்கள் செய்யணும், அது தேவையா அல்லது ஏன் தேவையில்லை அப்படிங்கறத இவர் இந்த பாடல் மூலமா தெளிவுபடுத்திக்கிட்டே வராரு. அப்போ நம்ம அந்த படிநிலைகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவர்கள் செய்யறாங்க அதனால நான் செய்யறேன்னு செய்யக்கூடாது. மற்றவர்கள் ஏன் செய்யறாங்க, மகான்கள் ஏன் செய்யறாங்கன்னா, அதான் நான் முன்னையே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப காஞ்சி மடாதிபதிகளும் பாரதி தீர்த்த சுவாமிகளும் நம்ம பெரிய மகான்களும் எல்லாம் ஏன் பண்றாங்க, பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவருக்கு கீழே வர்றவங்கெல்லாம் அடிநிலை மக்கள், அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எடுத்தவொடனே ஞானத்தை சொன்னா புரியாது. அப்போ அவங்கள ஒரு பக்தி வழியில ஃபஸ்ட்டு நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் தான் அறிந்து கொண்ட ஞானத்தினால திடமா நின்னாலும் கூட இந்த சமுதாயத்துக்கு உபகாரம் செய்வதற்காக அந்த காரியங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஞானத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கேயும் போய் ஒதுங்கிக்கல, ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஞானத்தினுடைய சிறப்பே என்னன்னா, செயலில் செயலற்ற நிலை. இதை நான் செய்யறது இல்லை, இது ஈஸ்வர காரியம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்குது. நான் ஒருத்தர் இந்த வேலையை நிறுத்துறதுனால இந்த உலகம் நின்றுடுமா? இப்ப நான் செயல் செய்யாம நான் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டேன், அப்ப நான் அவ்வளவுதான், இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு போய் ஒரு குகைக்குள்ளேயோ ஒரு இருட்டு அறக்குள்ளேயோ போய் உட்காந்துட்டா இந்த உலகம் தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக்குமா? நிறுத்திக்காது. ஏன்னா இந்த இயக்கம் வந்து ஈஸ்வரனுடைய இயக்கத்தில் இருக்கிறதுனால அது இயங்கிட்டு தான் இருக்கும். அப்ப நமக்கு இந்த ஞானம் என்ன கத்துக் கொடுக்குது? ஓ, இந்த மொத்த காரியம் ஈஸ்வர காரியம் நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காக நடக்குதுன்னா, ஒவ்வொரு படிநிலைகள்ல அந்த மனதை உயர்த்துவதற்கான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அதுக்குண்டான பிறப்பும் அங்க இறப்பும் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இப்ப ஒரு புல்லிலிருந்து ஒரு புழுவா மாறி புழுவிலிருந்து அடுத்த படிநிலைக்கு அந்த ஜீவர்கள் பயணிக்கக்கூடிய படிநிலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ப்ராசஸ்ல ஒரு பிறப்பு இறப்பு சக்கரம் சுழண்டுகிட்டு இருக்கு. அந்த இயக்கத்தை நம்ம நிறுத்த முடியாது, ஏன்னா அது அடுத்தடுத்து மேல்நிலைக்கு வந்து ஒவ்வொன்றும் தன்னை விடுதலை பண்ணி ஆகணும். அப்ப அந்த விடுதலை காரியத்துக்குள்ள அது அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க எதை நம்ம வந்து நிறுத்த முடியும்? எதையுமே நிறுத்த முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னுடைய செயல்னால எனக்கு என்ன ஆகிடப்போது? ஒன்றும் இல்லை, இது சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள செயலாக மாறட்டும் அப்படின்ட்டு அந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய மகான்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து செயல் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கிற அந்த பக்தன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு சாமியாரே பண்ணலை நான் எதுக்கு பண்ணணும், இவன் அலட்சிய மனப்பான்மைக்கு வந்துடுவான். அவன் வந்து அவன் பார்க்கும்போது இவர் ஒன்றும் இல்லை அப்படியே சும்மா இருன்னு சொல்லிட்டார், நானும் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் சோம்பேறியாக போயிடுவான். அப்போ அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு அவர் புரிய வைக்கிறதுக்காக இந்த படிநிலைகள்லாம் அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க வெளியே. ஆனால் உண்மையான தேடுதல் உள்ள ஒரு மாணவன், ஒரு சாதகன் அவரை நெருங்கும் போது கேட்பான், என் சாமி நீங்கள் அத்வைதின்னு சொல்கிறீங்க, அகம் பிரம்மாஸ்மிங்கிறீங்க, நானே அந்த இறைவன் சொல்லிட்டீங்களே, அவர் யாருக்கு பூஜை பண்ணுறீங்க, எதுக்காக இந்த பூஜை பண்ணுறீங்க, இந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் நெருங்கி கேட்கும்போது அப்போ அவர் சொல்லுவார், இது உலகத்துக்காக நான் செய்கிறேன்ப்பா, எனக்காக நான் செய்யலை. ஏன்னா மக்களுடைய மனோபாவம் வந்து எதையாவது ஒன்று பிடிக்கணும், எப்படியாவது மேல்நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவங்கள நல்ல விஷயத்தை பிடிக்க சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்து அவனை இந்த பாதையில் அழைச்சிக்கிட்டு வந்தோம்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிய வந்துட்டான். அப்புறம் அவன் வந்து அடுத்து நம்மளை கேள்வி கேட்கும்போது நம்ம அவனுக்கு அந்த உண்மையான வழியை காட்டி கொடுத்துடலாம், அதுக்காக அவனுக்காக நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார். அப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இப்போ நாமளும் அதையே செய்யணும்னா ஆரம்ப நிலையில நமக்கு புரியலன்னா செய்யலாம். இப்போ இந்த பாடத்தில் நம்ம மேல்நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அதை விட்டுறது தான் நல்லது. அந்த புரிதல் நமக்குள்ள வரணும், ஏன்னா நம்ம உயர்ந்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெளிவாகணும். அதை தான் இங்கே மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. இது 69 பாடலில் பார்த்துட்டோம். அடுத்தது 70 பாடல் என்ன சொல்றாரோ பார்க்கலாம். இங்கும் அப்படி சச்சிதானந்தத்தில் இடர் ஜடம் பொய் மூன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜ வாஸ்தவமன்றே பங்கமாகும் அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமே அப்படிங்கிறாரு. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி தான்ப்பா இந்த சச்சிதானந்தத்திலே தோன்றுகின்ற இடர் ஜடம் பொய், அதாவது இடர்னா துன்பம், ஜடம்ங்கிறது அசத்து சத்தியமற்ற ஒரு விஷயம், அப்புறம் பொய், இந்த மூன்றும் அஞ்ஞானத்தினாலே இந்த அழுக்குகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கிளிஞ்சலிலே வெள்ளியை காண்பது போல கற்பித்து கொண்ட மாயையை தவிர உண்மை அல்ல அப்படிங்கிறாரு. தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜ வாஸ்தவம் அன்றே அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம் வந்து உண்மையிலேயே பளிக்கு கண்ணாடி போல. இப்போ அந்த ஸ்படிக கல் வந்து எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் ரொம்ப பியூரா இருக்குது, பளிங்கு மாதிரி இருக்குது, அதில் எந்த ஒரு கலங்கமும் இல்லை. ஆனால் அதன் மீது எதை ஏற்றி வைக்கிறோம், பக்கத்தில் கொண்டு போய் ஒரு கருப்பு துணியை வச்ச உடனே அந்த பளிங்கு கல் என்ன ஆயிடுது, கருப்பு கலராக மாறிடுச்சு. அப்போ அதன் மேலே வந்து ஒரு அறியாமை ஏற்றி வைத்து கொண்ட மாதிரி நம்ம தவறு செய்கிறோம், கொண்டு பக்கத்தில் வைக்கிறோம். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த அறிவு, இந்த மனசு அறியாமையினால புற விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கிக்குது, கண்ட குப்பை ஏத்திக்குது. அது எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு, மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜ வாஸ்தவம் அன்றே. அது அறிவுக்கு வந்து உண்மையா ஏறிக்காது, அதுல போய் ஏறிடுச்சு, அறிவு கலங்கிடுச்சு, அறிவு வந்து இந்த மாதிரி அஜ்ஞானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அறிவு என்னைக்குமே அஜ்ஞானத்துக்கு வராது. அப்போ அஜ்ஞானமா வந்த மாதிரி நமக்கு ஏன் தெரியுது அப்படின்னா, இந்த மனதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தெரியுது. அப்போ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிவாக மாற்றுவதற்கான செயல்களை நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த அறிவாகவே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மனதில் சிக்கிக்கிட்டு மனம் போன போக்கிலேயே போயிட்டு இருப்போம், இந்த மாதிரி புற விஷயங்கள்லயே மூழ்கிட்டு இருப்போம். அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானங்கிறத இங்க சொல்றாரு, ஜடம் பொய் இடர் துன்பம் அசத்தியம் பொய் என்ற மூன்றும் தங்கும் மாயையின் கற்பிதம் அன்றியே சகஜ வாஸ்தவம் அன்றே. அப்போ பங்கமாகும் அஞ்ஞானத்தை, அப்போ அந்த அறியாமைகளை நீக்குகின்ற, பங்கமாக்குகின்ற, இல்லாமல் செய்கின்ற அஞ்ஞானத்தை கருமங்கள் பகை செய்யாது உறவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன பண்ணுது, அது போன்ற கருமங்கள் வாயிலாக மேலும் மேலும் நம்மளை பந்தம் தான் படுத்தும், அது நமக்கு வந்து உறவு தான் ஆக்கும், அதை வந்து எதுக்காது, பகைப்படுத்தாது. நமக்கு என்ன பண்ணணும், உண்மையான ஞானம் வந்துடுச்சுன்னா அந்த கரும நிலையிலிருந்து நம்ம விடுபட்டுணும், கரும காரியங்கள்லேருந்து நம்ம முழுமையாக விடுபட்டு விடணும். அப்போ அந்த கருமம் வந்து முழுமையாக விடணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், துங்க ஞானமே கரும அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமை அப்படிங்கிறார். அப்போ துங்க ஞானம் அப்படின்னா அந்த ஒளி பிரகாசமான அந்த அறிவு பிரகாசத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை, அந்த வேத சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த பாடத்திட்டங்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து அறியாமைகளும் சுட்டு எரித்து விடப்படும் அப்படின்றாரு. சுடுகின்ற நெருப்பாமை, அஞ்ஞானத்தை சுடுகின்ற நெருப்பாமைன்றாரு. அப்போ நம்ம இங்கே அதான் புரிஞ்சுக்கணும், அதாவது கர்மங்கள் வந்து ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவு ஃபஸ்ட்டு வந்துடணும். கர்ம காரியங்கள் யாருக்கு தேவை, ஏன்னா வேதம் வகுத்து இருக்கு, கர்ம காண்டியத்தை வந்து வேதம் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. ஆரம்பத்தில் அது வந்து கர்ம காண்டம்னு வகுத்து கொடுத்துருக்குது, அதே வேதம் தான் பிற்பகுதியில் ஞான காண்டம்னு சொல்லி வகுத்து கொடுத்துருக்கு. இப்போ எந்த சாதகன் உண்மையிலேயே தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அவன் அந்த கர்ம காண்டத்தில் ஈடுபட்டு கர்ம காரியங்களை செய்வதனாலே அவன் அடைந்த சித்த சுத்தி அவனை என்ன பண்ணுதுன்னா ஞான மார்க்கத்துக்குள்ள கொண்டு வந்துடுது. அப்போ ஞான மார்க்கத்துக்குள்ள வந்துவிட்ட சாதகன் அந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்ற தாகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு மீண்டும் அந்த கர்ம காரியங்கள் அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணணும், அப்போ அந்த பூஜை புனஸ்காரங்களெல்லாம் நிறுத்திட்டு இது போன்ற ஆத்ம ஞான பாடங்களை நல்ல தெல்ல தெளிவாக உள்வாங்கி மீண்டும் மீண்டும் படித்து இதில் இருக்க சந்தேகங்கள்லாம் தெளிவு பண்ணி சிரவணம் நல்லா பண்ணணும், நல்லா கேட்கணும், இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் கேட்கணும், கேட்டு அதில் ஒரு தெளிவு வரணும், மனநம் பண்ணணும், அதை தான் சிந்தித்தல்னு சொல்கிறோம். அப்போ இதை பற்றி நிறைய சிந்தனை பண்ணணும், மனதுக்குள்ளேயே விசாரம் பண்ணணும். அப்போ அந்த தெளிவு நமக்குள்ளே வந்த பிறகு நம்ம அதுவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அதில் நம்ம திடம் பெறுவோம், திட ஞானி ஆகும், அந்த உணர்வே நான், அந்த அறிவே நான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம அதில் திடமாக நிற்போம். அப்போ அந்த திடமாக நிற்கும் போது தான் நம்ம இடத்துல அந்த உணர்வு பிரகாசிக்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா நம்மளால் அந்த உணர முடியாமல் இருப்பதற்கு நமக்கு எது தடைன்னா நம்ம ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களாகிய மனது தான் தடையாக நிற்கின்றது. ஏன்னா மனதில் வந்து நம்ம பல விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு விட முடியாமல் தவிக்கிறோம். அது இல்லாமல் நம்மக்கிட்ட 6 துர்குணங்கள் வேறு இருக்குது. அப்போ அந்த 6 துர்குணங்களையும் விட முடிய மாட்டேங்குது, எதையுமே விட மாட்டேங்கிறோம். அப்போ இந்த குணங்களெல்லாம் விட்டுட்டு தீய குணங்கள்லேருந்து விலகி அப்புறம் நல்லா அந்த ஞானத்தை உள்ளே வாங்கி அப்போ இதை மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணி ஒரு தெளிந்த மனம் தான் அந்த அறிவை அறிய முடியும். இதுக்கு தான் நான் நிறைய உபமானங்கள்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ சூரியன் வந்து சுயம் பிரகாசமாக பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கீழே பூமியில் வந்து ரெண்டு விதமான நீர்நிலைகள் இருக்கு. ஒரு நீர்நிலை வந்து தெளிந்த கண்ணாடி போன்ற நீர்நிலை, இன்னும் வந்து அசுத்தமான சேராக இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. இப்போ அந்த சூரியன் ரெண்டுலையுமே பிரதிபிம்பிக்கும், தெளிந்த கண்ணாடி போன்ற நீர்லையும் சூரியன் பிரகாசிக்கும், இந்த சாக்கடை தண்ணியிலையும் சூரியன் பிரகாசிக்கும். பட் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெளிந்த கண்ணாடி போன்ற நீரில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து அப்படியே அந்த ரியாலிட்டியாக இருக்கும், மேலே இருக்கிற வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்கோ அதே சுயம் பிரகாசம் இந்த தண்ணியில் பார்க்கலாம், அப்படியே ஜொலிக்கும், அந்த கதிர்களெல்லாம் அப்படியே தெரியும். அதுவே சாக்கடை தண்ணியில் சூரியன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும் அவ்வளவுதான், அப்படியே தூய பிரகாசம் அங்க இருக்காது. அப்ப அது மாதிரி இங்க மனசு அறிவை பிரகாசிக்க வைக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த உண்மையான அறிவு நம்ம கிட்ட பிரகாசிக்கணும் அப்படின்னா, இந்த மனசு வந்து தெள்ள தெளிவாக களங்கமற்ற நிலைக்கு வரணும். அப்ப கண்ணாடி போல மாறணும், பளிங்கு கண்ணாடி போல மாறணும். ஏன்னா கண்ட குப்பைகள் இருந்து எல்லாம் நீக்கணும், விளக்கி விடணும், தேவையில்லாத புற விஷயங்கள் வந்து நீக்கிடணும். இதுதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு தவறான விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு, அதில் போய் சிக்கிக்கிட்டு, இதில் போய் சிக்கிக்கிட்டு, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இந்த மனதில் வந்து அந்த அறிவு தான் பிரகாசிக்கணுங்கிற அளவுக்கு தூய்மைப்படுத்திக்கணும். அப்படி ஒரு தூய்மையான மனத்தில் அந்த அறிவு பிரகாசிக்குது பாருங்கள், அதுதான் சுயம் பிரகாசம், தன்னிலை தன்னுணர்வுன்னு சொல்கிறான். அந்த ஜோதி ஸ்வரூபம் அவனுக்குள்ள பிரகாசிக்கிறது தெரியும், அந்த நிலைக்கு வர்றவங்களுக்கு தான் அது தெரியும். இல்லைன்னா நம்ம சாக்கடை தண்ணி மாதிரி மனசுக்குள்ளே நிறைய குப்பைகளை வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தெரியும், ஏதோ டல்லாக தெரியும், கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அது ஏதோ ஒரு தத்துவ மிஷின் வேற சாஸ்திரம் சொல்லுது, சரி நான் அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம் போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கலாம். மனசு அப்படியே தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்கும், நானே பிரம்மம் நானே பிரம்மம்ட்டு. ஆனால் தன்னுடைய சுயத்தில் தன்னுடைய சுயம் பிரகாசத்துக்கு போகாது. அப்போ அதை போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், தூய்மையான மனதை ஃபஸ்ட்டு உருவாக்கணும். அதுக்கு ஆரம்பத்தில் நமக்கு இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் எல்லாம் கை கொடுத்தாலும் கூட, இது மாதிரி ஞானப்பாடத்துக்குள்ள வந்த பிறகு இன்னும் நம்ம மனதை வந்து தூய்மையாக பிரகாசிக்க வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த வேலைக்கு பதிலாக இந்த வேலை செய்யணும். பூஜை பண்ணுறதை விட்டுட்டு ஞான பாடங்களை படிக்கணும், நிறைய விஷயங்களை படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பிரம்மசூத்திரம் படிக்கணும், உபனிஷதங்கள் படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் உள்ளே போக போக ஒவ்வொரு ஆங்கிளில் உள்ளே போய் மனசுக்கு ஒரு நல்ல புரிதல் கொடுக்கும். அப்போ மனம் தெள்ள தெளிவாகும், ஓ இந்த இடத்துல இப்படி சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த மகான் இப்படி சொல்கிறாரு, அந்த இடத்துல அந்த ரிஷி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒவ்வொன்றும் உள்ளே வாங்கி 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 நமக்குள்ளே வந்து ஒரு புரிதல் வர 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 ஒரு மலர்ச்சி நமக்குள்ளே மலரும். அப்போ மனசு வந்து அப்படியே தன்னை அறிவாக பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலை வந்த பிறகு தான் தன்னிலையே நம்ம அறிய முடியும், தன்னுடைய சுயம் பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோங்கிறது அதான் அடையாளம். அது ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியம்தான், அதுக்கு வழிமுறை இதுதான், சிரவண மனன நிதித்தியாசனம் மட்டும்தான் வழிமுறை. அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கான மார்க்கம் ஞான மார்க்கம். அப்போ சரியே கிரியே யோகம் ஞானம் என்கின்ற நான்காவது படிநிலைக்கு நம்ம உயரணும், நம்முடைய படித்தரத்தை உயர்த்திக்கணும். அப்போ அந்த நான்காவது படிநிலையாகிய சன்மார்க்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா ஞானம் கை கூடிடும். அப்போ தன்னை தான் அறிந்து தன்மயமாதல் சாத்தியமாகும். அப்போ அதுக்கு நம்ம இந்த பாடத்திட்டங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுலேயே நம்ம டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும். இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அது தெளிவுபடுத்திக்கணும், கேள்வி பதில் பகுதியில் வந்து தெளிவுபடுத்திக்கணும். எந்த இடத்துலையுமே சந்தேகமே இருக்கக்கூடாது, எந்த சந்தேகம் இருந்தாலும் வெட்ட வெளிச்சமாக அதில் தீர்வு கண்டுக்கணும். ஏன்னா சில விஷயங்களுக்கு நம்ம விட தெரியாமல் இருந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களை மேலும் குழப்பத்தில் தான் கொண்டு போய் பின்னாடி விட்டுடும். அப்புறம் நீங்கள் மேலும் பயணிக்க முடியாமல் போயிடும், இந்த பாதையில் மேலும் வலுவாக நீங்கள் பயணிக்க முடியாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், அது ஒரு சில்லி க்வெஸ்சனாக இருந்தாலும், என்னடா நம்ம இந்த மாதிரி கேள்வி நம்ம எப்படி கேட்கறது, நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கருத்துரையாடல் ஒரு கலந்துரையாடல் மூலமாக நம்முடைய அறியாமைகளை நீக்கிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வைக்கிறோம். அப்போ நீங்கள் அதில் வந்து நம்முடைய இமேஜ் போயிடும்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி உயர்நிலைக்கு வந்த பிறகு இங்கே ஒன்றும் இமேஜே இல்லை. யாருக்கு இமேஜ்? ஒரு இமேஜ் இங்கே கிடையாது, இமேஜே இல்லைங்கிறது தான் இந்த பாடத்திட்டமே. அப்போ அதனால் எனக்கு இமேஜ் போயிடும், என்னுடைய கௌரவம் போயிடும்லாம் பார்க்காம, ஏன்னா இங்கே கௌரவம் இமேஜ் எல்லாம் யாருக்கு? இந்த மனசுக்கு தானே எதிர்பார்க்குது. இந்த மனசு தான் என்ன பண்ணுதுன்னா, பப்ளிக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு நாலு பேர் தப்பாக எடுத்துக்குவாங்களோ, அப்போ என்ன இது கூட தெரியாமல் இருக்கானே மூடனாக இருக்கானே நம்ம நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதே கிடையாது. தெரியாததை நம்ம பப்ளிக்காக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, எல்லாருக்கும் அவங்கவுங்க உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது. கட்டுறது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது அகங்காரமாக மாறிடும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை நம்ம சொல்லக்கூடாது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு வாங்க, எந்த ஒரு சந்தேகமும் தெளிவுபடுத்திக்கோங்க, எதுந்தாலும் பேசுங்க, வெளிப்படையாக பேசுங்க, எந்த ஒளிவு மறையும் வேண்டாம், வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இத்துடன் நான் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கி வந்து நான் சந்தேகம் தெளிதல் படலத்தில் 70வது பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். அப்புறம் 71வது பாடலேருந்து நம்ம வருகின்ற வியாழக்கிழமை பார்க்கலாம். அப்போ நன்றி, ஓம் தத்சத்.